ஓம் சிவாய நம. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது உபதேச பகருடை. வழங்குபவர் சிவ திரு குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
உபதேச பகருடை சிந்தனையை தொடர்ந்து செய்ய வேண்டும். குருமுதல்வர் நமசிவாயமூர்த்தி அவர்கள் சிவாகம ஞானபாதத்திலே விளங்கும் சைவ சித்தாந்த உண்மைகளை எல்லாம் கிருஷ்ணாமூர்த்தி தேசிகர் அவர்களுக்கு போதித்தருளி இந்த சைவ சித்தாந்த செய்திகளிலே உனக்கு ஏற்பட்டுள்ள ஐயங்களை எல்லாம் கேட்டு தெளிவாயாக என்று அருளாணி தருகின்றார். அந்த அருளாணைக்கிணங்க தம்முடைய ஐயங்களை இப்பொழுது ஒன்றொன்றாக கேட்டு தெளிவு பெறுகின்றார் ஆசிரியர் தட்சிணாமூர்த்தி தேசியர் அவர்கள். அதிலே முதலாவதாக எழுப்பப்பெறும் ஐயமானது பதியினை பற்றியது. பதியினுடைய உருவத்திருமேனி அந்த சொரூப நிலை தடத்த நிலை பற்றியது. பதிப்பொருளானது தடத்த நிலையிலே உருவத்திருமேனி தாங்கி ஐந்துரை செய்கிறது. ஆனால் அந்த பதியினுடைய சொரூப நிலை பார்க்கும் பொழுது அது உருவம் கடந்ததாகவும் நாமமற்றதாகவும் இந்த மாதிரி அந்த பதிப்பொருள் விளங்குகின்றது. சரி, முதலிலே உருவமில்லாத சொரூப இயல்பு கொண்டது என்று சொல்லிவிட்டு பிறகு அது உருவத்திருமேனியும் எடுக்கும் என்று கூறினீர்கள். உருவத்திருமேனி கொள்ளுமேயானால் உருவமுடைய எல்லாருக்கும் போல பதிப்பொருளுக்கும் விகாரங்கள் எய்தப்படும். உருவமுடைய எல்லாருக்கும் சுட்டறிவு தான். முன்னால் உள்ளதை பார்க்கும்போது பின்னால் உள்ளதை பார்க்க முடியாது இல்லையா? அதே மாதிரி இழைப்பு தோன்றும். அஞ்சு அவத்தைகள் ஏற்படும் ஒன்று, நனவு, கனவு, உறக்கம் இல்லையா? இந்த மாதிரி உருவமுடைய பொருளுக்கு என்ன நரைதிரை மூப்பு. ஆக தேவர்களா இருந்தால் இன்னும் நீண்ட காலம் இருக்கலாம். அவ்வளவுதான் உடைய உருவம் இருந்தாலே அது தோற்றக்கேடுகளை உடையது, பல விகாரங்களை உடையது. அப்ப உருவத்திருமையினுடைய பதிப்பும் இந்த குற்றங்கள் எல்லாம் வந்து சேருமே என்று ஒரு ஐயப்பாடு எழுப்பினார். ஆகையினாலே அதற்கு விளக்கம் தருகின்றார். இந்த நன் நல்ல வினாதான் என்று சொல்லி விளக்கம் தருகின்றார். என்னவென்றால், இந்த வினாக்களை எல்லாம் நாம் தெளிவு பெறும் பொருட்டு தான் தட்சிணாமூர்த்தி தேசிகர் கேட்டு வருகின்றார்கள். நாம் நமக்காகத்தான். ஆகையினாலே அதை சொல்கின்றார். பதிப்பொருள் அருவம், அரு உருவம், உருவம் என்று மூன்று திருமேனிகளை பொருந்தினாலும் அது விகாரம் அடையாது என்பதற்கு எடுத்துக்காட்டாக சொல்கின்றார். காலம் அது ஒன்றாகி காரியம் மூன்றாயும் அதற்கு ஏழும் விகாரம் இராதது போல் என்று சொல்கின்றார். காலம் என்பது ஒரு பொருள் தான். கால தத்துவம், வித்யா தத்துவங்கள்ல காலம் இடம்பெற்றுள்ளது. காலம் ஒரு பொருள் தான். ஆனால் அது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று மூன்று வகையாக இருக்கிறது. அப்படி மூன்று வகைப்பட்டும் அந்த காலம் என்ன செய்யவில்லை, என் தன்னிலையில் எந்த விகாரமும் அடையவில்லை. அதுபோலத்தான் அது மட்டுமன்று கனவு கண்டவன் விழித்து எழுந்த பிறகு அந்த நனவு நிலையிலே தான் கண்ட கனவினை நினைத்து பார்க்கிறான். அது ஒரு பரபரப்பான கனவாக இருக்கலாம் இல்லையா? அச்சம் தரக்கூடிய நிகழ்வு ஏதேனும் அந்த கனவிலே நிகழ்ந்திருக்கலாம். ஆனால் அந்த கனவை நனவிலே நினைத்து பார்க்கும் பொழுது, அது அச்சந்தரக்குரிய நிகழ்வாக இருந்தாலும் கூட நனவிலே நினைத்து பார்க்கும் போது அவனிடம் எந்த ஒரு விகாரமும் அவன் அடைவதில்லை. அந்த கனவினாலே எந்த பந்தமும் அவன் படமாட்டான். ஆனால் கனவு கண்டு கொண்டிருக்கும் போது அவனுக்கு நினைவு எப்படி இருக்கும், ஆகா இப்படி நடக்கிறதே நடக்கிறதேன்னு அப்படி மனசளவிடாத பத்தி சிந்திச்சு ஒரு வருத்தம் வந்திருக்கும். ஆனா எப்போ அந்த விழிச்செழுந்த நனவுல நினைச்சு பார்க்கிறானோ அப்போ வந்து ஒரு கனவு தானே அப்படிங்கிற தெளிவோடு நினைச்சு பார்ப்பான். அப்போ அவன் கனவை நனவிடத்திலே எண்ணி பார்ப்பவனுக்கு அந்த கனவினாலே எந்த பந்தமும் உருவதில்லை. அதுபோல முதல்வனும் உருவத்திருமேனி தாங்கி ஐந்துழி செய்வதால் எந்த பந்தமும் அடைவதில்லை. அதாவது நமக்கு என்ன அப்படின்னா, இந்த உடம்பு இல்லாம முடியாது. இந்த உடம்பு சரியா இருந்தாதான் நம்ம வேலைகள் எல்லாம் செய்ய முடியும், அறிய வேண்டியதெல்லாம் அறிய முடியும். உடம்புக்கு ஒரு குறைபாடுன்னா அதுக்கு உடனே மருத்துவம் பார்க்கணும், அப்பதான் அடுத்த வேலை நடக்கும். ஆக இந்த உடம்புனாலே நாம இப்படி துடக்குற்று இருக்கிறோம். துடக்குறுதல் என்பது பந்தப்படுதல். இப்படி உடம்பு இல்லாம முடியாது அப்படின்னு இருக்கிறோம். ஆங்கிலத்துல சொல்லுவாங்க டிபெண்ட் பண்ணி இருக்க சொல்லுவாங்க, அப்படி டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். ஆனா முதல்வன் ஆன்மாக்களின் பொருட்டு தான் திருமேனி தாங்கிறானே ஒழிய அவன் திருமேனி தாங்கிதான் இருக்க வேண்டும் என்ற ஒரு அவசியம் அவனுக்கு கிடையாது இல்லையா. ஆகவே இந்த எடுத்துக்காட்டுகள் சிவஞான சித்தியாதிக்கும் காட்டப்பட்டுள்ளன. அப்புறம் அருமையாக சொல்கின்றார், அடுத்த ஐயத்தை எழுப்புகின்றார். உயிர்கள் பிறப்பு இறப்பு அடைகின்றன, அந்த உயிர்களோடு பிரிப்பின்றி சிவபெருமான் விளங்குகின்றார். சிவபெருமான் உயிர்களோடு எப்படி பிரிப்பின்றி விளங்குகின்றார் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். சைவத்தில் எல்லா சமயத்துக்குமே அது முக்கியமான விஷயம். இறைவனை பற்றி பேசக்கூடிய சமயங்கள் எல்லாம் இறைவனுக்கும் உயிர்களாகிய நமக்கும் என்ன தொடர்பு என்பதை பற்றியும் சொல்ல வேண்டும். அதை பற்றி விளக்கி சொல்லாட்டா அந்த சமயத்தில் சிந்தனை வளர்ச்சி போதுமான அளவு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டியது. ஆக நம்ம சைவத்தில் அருமையாக சொல்லியிருக்கிறாங்க, இறைவனுக்கும் உயிர்களுக்கும் உள்ள பிரிப்பற்ற சம்பந்தம். முன்னாலேயே சொல்லும் போது கூட சொல்வார், பிரியாத ஆரோக்கியக்காய் ஐந்தொழிலியாவும் செய்துமென என்று முன்னாலேயே சொல்லியிருக்கிறார். ஆகவே இறைவனுக்கும் உயிருக்கும் உள்ள பிரிப்பற்ற தொடர்பு அது அத்துவித சம்பந்தம் என்று சொல்லப்படும். இரண்டற்ற நிலை, துவிதம் என்பது இரண்டு, அத்துவிதம் என்றால் இரண்டற்ற தொடர்பு. அதை உபநிடதங்கள் சொல்கின்றன. இறைவன் உயிர்களோடு பிரிப்பின்றி உடனாயிருக்கிறான். உடனாயிருத்தல் தான் முதன்மையானது. மூன்றாக சொல்வார்கள், ஒன்றாய் வேறாய் உடனாய்னு சொல்வார்கள். உடனாய் என்பதுதான் அதுல முதன்மையானது. முதன்மையானதுன்னா முதல்ல அதை சொல்லணும்னு அந்த அர்த்தத்தில் சொல்லல. ஒன்றாய் வேறாய் உடனாயின் தான் வரிசை முறை அப்படிதான். அதுல முதன்மையானது உடனாயின் ஏன் சொல்றேன்னா, ஒன்றாயிருத்தலும் வேறாயிருத்தலும் அந்த உடனாயிருத்தலுக்குள் அடங்கும். சிவஞான சுவாமிகள் சொல்லியிருக்கின்றார். ஆகவே ஒன்றாயிருத்தலும் வேறாயிருத்தலும் உடனாயிருத்தல்ல அடங்கும். ஒன்றாயிருத்தல்னா வந்து என்ன நோக்கில சொல்லியிருக்கிறாங்க, வேறாயிருத்தல்னா என்ன நோக்கில சொல்லியிருக்கிறாங்க, உடனாயிருத்தல்னா என்ன நோக்கில் சொல்லியிருக்கின்றார்கள், அந்த நோக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் ஓமைகளுக்கு வரணும். நாங்க ஏன் ஒன்றாயிருத்தல்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இறைவன் உயிர்களோடு ஒன்றாக கலந்திருக்கிறான். இறைவன் உயிர்களோடு ஒன்றாக கலந்திருக்கிறான். அந்த கலப்பினால் ஒன்று, கலப்பினால் ஒன்று, பொருளால் ஒன்று அல்ல. இறைவனும் உயிர்களும் வேறு வேறு பொருள்கள். உயிர்களுக்குள்ள இயல்புகள் வேறு, இறைவனுக்குள்ள இயல்புகள் வேறு. இறைவன் பேரறி உடையவன், உயிர்கள் சிற்றறி உடையவை. இறைவன் தானே அறிபவன், உயிர்கள் உணர்த்த உணர்பவை. ஆகவே பொருளால் வேறுதான். இப்ப ஒன்றாயிருக்கிறான் ஒன்றாயிருக்கிறான்னு சொன்னா கலப்பினால் ஒன்றாக இருக்கிறான், அதாவது ஒன்றாக கலந்திருக்கிறான். ஒன்று என்று சொன்னது கலப்பு பற்றி. ஒன்றாயிருக்கிறான்னு சொல்றவர்கள் வேறாயிருக்கிறான்னு சொல்றாங்களே இல்லையா. அப்ப கலந்திருந்தவன் பிரிந்து போய்விட்டானா, தனியாக போய்விட்டானா, அப்பப்போ தனியா போயிடுவானா, வேறாயிருக்கிறான்னு சொல்றாங்க. கலந்திருந்தாலும் அவன் வேறு பொருள் தான். ஒரு ஆகவே வேறாயிருக்கிறான்னு சொன்னது பொருள் தன்மையால் வேறாயிருக்கிறான். ஏன்னா இறைவன் உயிர்களோடு பிரிக்க முடியாதபடி கலந்திருப்பதனால இறைவனும் உயிரும் ஒரு பொருளோ என்று ஒரு ஐயம் ஏற்படும் இல்லையா. அதான் பிரிக்க முடியாதபடி கலந்திருந்தாலும் இறைவன் வேறு பொருள், உயிர் வேறு பொருள் என்று அங்கு விளக்க வேண்டியுள்ளது. அதனாலதான் பொருத்தன்மையால் வேறாய் என்பதையும் சொல்ல வேண்டியது. ஏன்னா உலகத்துல எந்த ரெண்டு பொருளும் ஒன்றோடு ஒன்று கலந்திருந்தாலும் பிரிக்க முடியாதபடி கலந்திருப்பதில்லை. அந்த கலப்பு ஒரு காலத்துல ஒரு காலத்துல பிரியக்கூடியதுதான். ரொம்ப நெருக்கமான கலப்பு உடல் உயிர் கலப்பு தான். அதுவும் வந்து இறப்பின் போது அங்கேயும் பிரிவு வந்து விடுகிறது. அப்படினாலே பிரிக்க முடியாத கலப்பு என்று ஒன்று இருக்குமேயானால் அது ஒரே ஒரு கலப்பு தான். இறைவனுக்கும் உயிருக்கும் உள்ள கலப்பு தான். அதனாலதான் ஆறு எனக்குறவு அமரர்கள் ஏறே என்ற, ஏன்னா மற்ற எல்லாம் பிரியக்கூடியவை. இறைவனுடைய கலப்பு தான் ஒருபோதும் இங்காது, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் இங்காதான் தாழ்வாக. நெஞ்சுன்னு சொன்னது அங்க அறிவை குறிக்கும். ஏன்னா அறிவு அந்த நெஞ்சின் இடமாகத்தான் வெளிப்படுகிறது. ஆகையினாலே இறைவனுக்கும் உயிருக்கும் உள்ள கலப்பு அது ஒருபோதும் தெரியாத கலப்பு. அப்படி கலந்திருந்தாலும் இறைவனும் உயிரும் வேறு வேறு பொருள்கள். அது இறைவன் உணர்த்தும் பொருள் உயிர், அந்த இறைவன் உணர்த்தினால் மட்டுமே உணரும் பொருள். அந்த பொருள் தன்மையால் வேறுபாடு இருப்பதனால் வேறா என்று சொன்னார். மற்றபடி எங்க கலப்பு வந்து பிரிஞ்சிடல. உடனாய்னு சொன்னாங்களே அப்படின்னா இப்படி இருப்பதுதான் உடனாய்ப்பு. ஒன்றாக கலந்து பொருளால் வேறாகவும் இருப்பதுதான் உடனாயிருத்த. அதனாலதான் உடனாயிருத்தல்னு சொன்னாலே கலப்பினால் ஒன்று என்பதும் பொருள்தன்மையால் வேறு என்பதும் அதுக்குள்ளேயே அடங்கும். ஆகையினால் தான் இறைவன் உடனாயிருக்கிறான், உடனாயிருந்து உயிர்களை செலுத்துகின்றான். அந்த செலுத்தும் தன்மை பற்றி உடனாயிருத்தல் சொல்லப்படுகின்றது. பொருளால செலுத்தும் பொருள் வேறு, செலுத்தப்படும் பொருள் வேறு. பொருள்தன்மையால் வேறா இருந்தால்தான் செலுத்த முடியும் இல்லையா. அதே சமயத்துல செலுத்துகின்ற பொருளுக்கு செலுத்தப்படும் பொருளோடு ஒரு கலப்பு இருக்க வேண்டும். செலுத்தும் பொருளுக்கும் செலுத்தப்படும் பொருளுக்கும் ஒரு தொடர்பே இல்லைன்னா அந்த பொருள் இந்த பொருளை செலுத்த முடியாது இல்லையா. ஒரு காந்தமானது இரும்பை செலுத்த வேண்டும், தன் விசையை அதன் மீது செலுத்தி அதை ஈர்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த காந்த புலத்துக்குள் அந்த இரும்பு இருக்கணும். ரொம்ப எட்டக்க இரும்பத்தை வச்சா அதனால இருக்க முடியல, ஏன்னா அது காந்த புலத்துக்கு வெளியே போயிட்டது. ஒரு காந்த புலத்துக்கு உள்ள இருக்கணும் இல்லையா. இறைவன் சர்வ வியாபகன் ஆகையினாலே காந்த புலத்துக்குலாம் ஒரு எல்லை உண்டு, இதுக்கு அப்பால் அது இல்லைன்னு சொல்லலாம். ஆனா இறைவன் சர்வ வியாபகன் ஆகையினாலே அவனை கடந்து எந்த இடமும் இல்லை. ஆகையினாலே உயிர்கள் எல்லாம் அவனுடைய வியாபகத்துக்கு உள்ளாகத்தான் அடங்கி உள்ளன. எனவே இறைவன் உயிர்களோடு ஒன்றாக கலந்திருப்பதுதான் அதுதான் பொருத்த அவனுடைய இறை இயல்புக்கே பொருத்தமானது இல்லையா. ஆகையினாலே அந்த ஒன்றாக கலந்து பொருள்தன்மையால் வேறாக இருப்பதனால அவன் செலுத்துகின்றான். செலுத்துதல் பற்றி அவன் உடனாக இருக்கிறா சொல்லப்படும். இனிமே ஒவ்வொன்றுக்கும் ஓமை பார்க்கலாம். கலப்பினால் ஒன்றாயிருத்தல், உடலும் உயிரும் போல, உடலும் உயிரும் போல கலப்பினால் ஒன்றாயிருத்தல். இது உடல் இது உயிர் என்று பிரிக்க முடியாது. அந்த அளவுக்கு உடலும் உயிரும் ஒன்றுபட்டு இருக்கின்றன. அது மாதிரி இது உயிர் இது சிவம் என்று பிரிக்க முடியாதபடி சிவம் உயிர்களோடு ஒன்றாக கலந்திருக்கிறது. எனவே கலப்பினால் ஒன்றாதல் எது மாதிரினா உடலும் உயிரும் போல. கலப்பினால் ஒன்றாதல் உடலும் உயிரும் போல. பொருள்தன்மையால் வேறாதல், பொருள்தன்மையால் வேறாத இறைவன் உணர்த்தும் பொருள் உயிர், அவன் உணர்த்தினால் மட்டுமே உணரும் பொருள். அது பொருள்தன்மையில வேறா இருக்கு. இறைவனும் அறிவுடைய பொருள் தான், உயிரும் அறிவுடைய பொருள் தான். அப்படி இருந்தாலும் ரெண்டும் வேறு வேறு பொருள். ஏன்னா இறைவன் தானே அறியும் பொருள், உயிர் அவன் அறிவித்தால் மட்டும் அறியும் பொருள். ஆக ஒரே தன்மையுடைய பொருளா இருக்கு. ஆனா ஒண்ணு உணர்த்தும் பொருளா இருக்கு, இன்னொன்னு அது உணர்த்த உணர்த்த உணரும் பொருளா இருக்கு. ஆகவே ஒரு ஒரு தன்மையில ஒத்திருந்தாலும் என்ன வேறு வேறு பொருள்கள் தான். ஒரு பொதுத்தன்மை இருந்தாலும் கூட அவற்றுக்கிடையே வேறு வேறுபாடு இருக்கிறது, வேறு வேறு பொருள்கள் தான். இதுக்கு எப்படி இந்த மாதிரி வேற என்ன ஓமை காட்டலாம் அப்படின்னா கண்ணும் ஒளியுடைய பொருள் தான், கதிரவனும் ஒளியுடைய பொருள் தான். ஆனாலும் கதிரவனோடி காட்டினால்தான் கண் எதையும் காணும். அதுபோல் இறைவனும் அறிவுடைய பொருள் தான், உயிரும் அறிவுடைய பொருள் தான். ஆனால் இறைவன் அறிவித்தால் மட்டுமே உயிர்கள் அறியும். ஆகையினாலே பொருள்தன்மையால் கண்ணும் கதிரவனும் போல வேறாக இருக்கிறான். கதிரவனை சூரியன் என்பார்கள், அறுக்கன் என்பார்கள், எல்லாம் ஒண்ணுதான். கண்ணும் அறுக்கனும் போல பொருள்தன்மையால் வேறாக இருக்கிறான். செலுத்தும் தன்மையால் உடனாக இருக்கிறான் என்பதற்கு கண்ணொழியும் ஆன்ம அறிவும் போல. ஆன்மாவின் அறிவு அது போதம் என்பார்கள், போதம் என்பதான் அறிவு என்றாலும் ஒன்றுதான். கண்மொழியும் ஆன்மபோதமும் போல. நம்முடைய அறிவு தான் கண்ணை செலுத்தி பொருளை தேடும் போது நமக்கு அது நல்லா தெரியும். இந்த பொருள் அங்க இருக்குதா, இங்க இருக்குதா, அங்க இருக்குதான்னு தேடுவோம். அந்த சமயத்தில் என்ன செய்யுது, நம்ம அறிவு கண்ணை வேறு வேறு இடங்களை நோக்கி செலுத்துகிறது. செலுத்தி கண்ணொழியோடு நம்ம அறிவு கலந்து சென்று பொருள்களை காண்கின்றது. எப்படி கண்ணொழியை ஆன்ம அறிவு செலுத்துகிறதோ அது மாதிரி இறைவன் உயிர்களை செலுத்துகின்றான். இதுதான் உடனாயிருத்தல். கண்ணொழியோடு ஆன்ம அறிவு உடனாயிருந்து செலுத்துகிறது. அதுபோல இறைவனும் உயிர்களோடு உடனாயிருந்து செலுத்துகின்றான். பதினோராம் கிருத்தத்தில் பாத்தீங்கன்னா கண்ணொழியும் ஆன்மபோதமும் ஓமை தான் சொல்லியிருக்கு. காணும் கண்ணுக்கு காட்டும் உளம் போல் உடனாயிருத்தல் மட்டும்தான் பெறப்படுது. ஏன் அப்படின்னா ஒன்றாய் வேறாய் சொல்லலை. என்ன அந்த உடனாயிருத்தல்ல ஒன்றாய் வேறாய் அடங்கியிருக்கு. அதனாலதான் அங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இரண்டாம் கிருத்தத்திலையும் அவையே தானே யாய் என்றுதான் சொல்லியிருக்கின்றார். ஏன் அதுக்குள்ள நம்ம அவையேயாய் தானேயாய் என்பதை இரட்டுற மொழிதல் மூலம் பெறுவோம். அவையே தானேயாய் என்பதுக்கு உள்ளதான் அவையாயும் தானேயாயும் அடங்கி உள்ளன. அவையே தானேயா என்பது உடனாதல். அவையே தானே என்ற உடனாதலுக்குள்ளதான் அவையேயாய் என்ற ஒன்றாதலும் தானேயா என்ற வேறாதலும் அடங்கியிருக்கின்றன. அந்த சொல்லளவில் பார்த்தாலும் அது பொருந்துகின்றது. இவ்வளவு அருமையாக அமைந்திருக்கிறார். தமிழுக்கும் சித்தாந்தத்திற்கும் உள்ள பிரிக்க முடியாத தொடர். இப்படி உயிர்களோடு அத்துவிதமாக இரண்டற்ற முறையிலே கலந்திருக்கின்றார். அத்துவிதம் இரண்டற்ற கலப்பிலே இருக்கின்றார். அதான் தாய்மான சுவாமிகள் சிவவரம் பொருளை போற்றும் போது ஒரு பாடலிலே தொடக்கத்திலேயே அத்துவித வஸ்துவை என்று தொடங்கி பாடுவார். வஸ்து என்றால் பொருள். அத்துவித வஸ்துவை சொற்பிரகாச தனியை அருமறைகள் முரசறையவே அறிவினுக்கு அறிவாகி ஆனந்த மயமான ஆதியை என்றெல்லாம் பாடுவார். அப்படி அத்துவித வஸ்துவா இருக்கிறார். உயிர்களோடு இரண்டற்று கலந்திருந்தால் இந்த உயிர்கள் பிறவிக்குள் செல்கின்றன, வாழ்கின்றன, இறக்கின்றன, அடுத்த பிறவி பிறப்புக்குள் செல்கின்றன, எல்லாம் இவர் செலுத்தி தான் செல்கின்றன. இப்படி இரண்டரை கலந்து ஒரு பொருளோடு இருந்து கொண்டு அந்த பொருளை வந்து பிறப்பு இறப்புகளில் செலுத்தினால், பிறப்புகளிலும் பல்வேறு போகங்களிலும் இறப்புகளிலும் செலுத்தினால் அந்த பிறப்புகள் எல்லாம் முதல்வனுக்கும் உலகாகுமே. அந்த பிறப்புகள் எல்லாம் முதல்வனுக்கும் உலகாகுமே என்பது இங்கு எழுப்பப்பெறும் ஐயம். உயிரை விட்டு பிரியாம கலந்திருக்கிறீங்க. அப்ப அந்த உயிர் பிறவிக்குள் புகும்போது நீயும் புக வேண்டுமே. அது பெரும் அனுபவங்களை எல்லாம் முதல்வனும் பெறுவது மாதிரி ஆகும். வீணான உற்பவத்தின் நீங்காத ஊரில் உனக்கும் உண்டு எனும் தீ சொற்பெரும் என்று ஓத. உற்பவம் என்றால் பிறப்பு. உற்பவம் என்றால் பிறப்பு. முத்தி தான் சிறப்பானது. முத்தியை நோக்க பிறவி வீணானதுன்னு சொல்லப்படும். அதாவது மீண்டும் மீண்டும் பிறப்பது வீணானது. பிறந்து வழிபாடு செய்துதான் முத்தி பெறணும். கிடைத்த பிறவியை பயன்படுத்திக் கொள்ளாமல் வீணடித்து விட்டால் அது அடுத்து வரக்கூடிய பிறவியும் வீணடித்த மாதிரி தான் பிறவி வரும் இல்லையா. ஏன்னா செய்த செயல்களுக்கு ஏற்பதான் அடுத்த பிறவி அமையும். இந்த பிறவியில வீணான செயல்கள் செய்தால் அதுக்கு ஈடாக அந்த அடுத்த பிறவி வீணான பிறவி ஆகும். இப்படி தொடர்ந்து பயனற்ற முறையிலே பிறவிகள் விளைவதனாலே அத்தகைய பிறவிகளை வீணான பிறவிகள்னு சொல்வார்கள். அதான் வீணான பிறவியிலே உயிர்கள் செல்கின்றன. அத்தகைய உயிர்களோடு நீயும் கலந்திருந்தால், நீங்காது கலந்திருந்தால், அதான் வீணான உற்பவத்தின் நீங்காது உரில் நீங்காமல் கலந்திருந்தால் உனக்கும் உண்டு எனும் தீ சொற்பெறும். உனக்கும் அந்த பிறவி ஏற்படும். உயிர்கள் அடைகின்ற பிறவி முதல்வனாகிய உனக்கும் ஏற்படும் என்ற ஒரு தீய கருத்து விளையும் அல்லவா என்று ஓத. நன்றே சொற்ற வினா. கண்ணியினுடைய எண்ணம் வந்து 60 61 62 63 இருக்கிறோம். 60 எண் குறிப்பிட்டிருப்பாங்க. கன்னி என்பது 2 அடிகளை கொண்டது, ஒரு அடியா எண்ணக்கூடாது. 2 அடிகளை ஒரு கன்னியாக கொள்ள வேண்டும். 61, 62, 63 அந்த பகுதியில் இருக்கு. உற்பவத்தை நீங்காத உரில் உனக்கும் உண்டெனும் தீ சொற்பெரும் என்று ஓத நன்றே சொற்றவினா, நீ எழுப்பியவினா மிக நன்று. உயிர்களோடு உயிர்களாக கலந்திருந்தும் அந்த உயிர்கள் அடைகின்ற பிறவி பந்தம் முதல்வனுக்கு இல்லை. அது எப்படி என்று சொன்னால், விற்பனனே புலமை உடையவனே, அது எப்படின்னா, நிற்கின்ற வானகத்தில் நிற்கும் சராசரங்கள் நிற்பழிந்து பின்னும் உண்டாய் நீங்குகின்ற கற்பனையில் தோயாத வான்போல் துணையான நல்லுணர்வும் தோயாத உண்மை துணிகின்று மாயமரக் காட்டிய பின், அதாவது அகாயம் என்ற பூதம் பறந்து விரிந்து ஏனைய 4 பூதங்களுக்கும், நிலம் நீர் நெருப்பு காற்று என்ற ஏனைய 4 பூதங்களுக்கும் ஆகாயம் இடம் தந்து நிற்கின்றது இல்லையா. அந்த ஆகாயத்தின் நிறைவுக்குள்ளதான் இந்த உலகத்தில் பல பொருள்கள் தோன்றுகின்றன, இருக்கின்றன, கால எல்லையில் அழிகின்றன, மீண்டும் தோன்றுகின்றன, இப்படி மாறி மாறி நடந்துகிட்டு இருக்கு தோற்றக்கேடுகள் ஆகாயத்தினுடைய வியாபகத்துக்குள்ள. ஆகாயத்தின் நிறைவுக்கு உள்ளதான் தோற்றக்கேடுகளை உடைய எல்லா பொருள்களும் அந்த தோற்றம் இருப்பு மறைவு இவற்றையெல்லாம் அடைகின்றன. ஆனாலும் இந்த தோற்றக்கேடுகள் அந்த நிறைவாக இருக்கின்ற ஆகாயத்திற்கு சிறிதும் எய்துவதில்லை. ஆகாயம் இருந்தபடியே இருக்க அந்த ஆகாயத்தின் நிறைவுக்குள்ளாக அடங்கியிருக்கின்ற பொருள்கள் தான் தோற்றக்கேடுகள் இருக்கின்றன. ஆகாயத்திற்கு அதனால் எந்த விகாரமும் இல்லை. அதுபோலத்தான் முதல்வனின் அருள்வெளிக்குள் உயிர்களெல்லாம் பிறப்பிறப்புகளை அடைந்து வந்தாலும் முதல்வனுக்கு அது பற்றி எந்த விகாரமும் இல்லை என்பது அதைத்தான் அருமையாக சொன்னார். நிற்கின்ற வானகத்தில் நிற்கும் சராசரங்கள் நிற்பழிந்து பின்னும் உண்டாய் நீங்குகின்ற கற்பனையில், கற்பனை என்பது இங்கு விதிமுறையின் பொருள்படுது. அந்த விதிமுறையில அந்த தோன்றம் இருப்பு அழிவுங்கிற அந்த விதிமுறைக்கு உள்ள ஆகாயம் உட்படுவதில்லை. தோயாத வான்போர் அந்த கற்பனையில் ஆகாயம் தோய்வதில்லை. தோன்றணும் இருக்கணும், அதாவது சிருஷ்டி காலத்துல ஆகாயமும் தோன்றுது, சங்கார காலத்துல ஆகாயமும் ஒடுங்குது, அது வேற விஷயம் இல்லையா. அந்த அந்த ஸ்திதி காலத்திலேயே அந்த இருக்கின்ற காலத்துக்குள்ளேயே எத்தனையோ பொருள்கள் தோன்றி அழியுது, ஆனா ஆகாயம் நீண்ட காலம் அப்படியே இருக்குது. அதனால சொன்னார், நாங்கள் அந்த ஆகாயம் போலத்தான் உயிர்கள் பிறப்பிறப்பு அடைந்தாலும் உயிர்களோடு பிரிப்பின்றி இருப்பதனால் முதல்வனுக்கும் அந்த பிறப்பிறப்புகள் வருவதில்லை